الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا وقره اعيننا محمدا عبده ورسوله اللهم صل على محمد واله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه فويل للقاسية قلوبهم من ذكر الله أولئك في ضلال مبين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او الى امراه ينفحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் இணேற்றமும் நபிகுல திலகம் மனுக்குளத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகத்துக்கு வந்த உத்தமர் நற்குணத்தின் தாயகம் கருணை கடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெருங்கி சகாது அகிலத்தார்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இறையில்லமாம் மஸ்ஜிதிலே இஹ்திகாஃபுடைய நீயத்தோடு நாட்களிலெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கணவான்களே, பேரன்புமிக்க பெரியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீனை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் தெரியக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன். இத்தக்குவா அன்புடைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பு அருள் கருணை கிருபை அல்லாஹ் இந்த மனித சமூகம் திருந்த வேண்டும், இந்த மனித சமூகம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, நிலையற்ற வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை. நிலையற்ற இந்த வாழ்க்கையில் நிலையான வாழ்க்கைக்கான தயாரிப்பை செய்வதற்காக அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் உலகத்தின் இன்பங்களில் மூழ்கி போயிருக்கிறார்கள். ஆனால் மறுமை நிரந்தரமானது, நிலையானது, அழிவில்லாதது என்பதை மறந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அதான் இமாம் ஷுரைம் ஹஃபிழஹுல்லாஹ் 32 வருடங்களாக புனித மக்கா ஹரத்தின் மிஹ்ராபை அலங்கரிக்கும் சிறந்த ஒரு தக்வா நிறைந்த இமாம் தன்னுடைய குத்துபா பேருரையில் சொன்னார் ஒரு முறை, அலா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இன்னமத் துன்யா தாரு மமர்,
இந்த உலகம் இருக்கிறதே இது கடந்து செல்லக்கூடிய இடம், லா தாரு மகர், நிலையாக நிற்கக்கூடிய இடம் கிடையாது. ஃபஹராமுஹா இகாபுன், இந்த உலகத்தில் அல்லாஹ் தடுத்த செயலை நீங்கள் செய்தால் அதற்கு தண்டனை கிடைக்கும். ஃபஹலாலுஹா ஹிஸாபுன், அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்டதை நீங்கள் செய்தாலும் அதற்கும் மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஹலாலுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது உலகத்தில். அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் இமாமுன் அஷ்ஷாஃபி அலைஹி ரஹ்மா சொல்கிறார்கள், ஃபமன் ஆஷா அல்ஃபன் அவ் அல்ஃபைன் ஃபலா புத்த மின் யௌமின் யஸீரு இலல் கப்ரி. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் 1000 வருடம் வாழ்ந்தாலும், 2000 வருடம் வாழ்ந்தாலும், 2000 வருடம் யாரும் வாழ்ந்தது கிடையாது, 1000 வருடமும் யாரும் வாழ்ந்தது கிடையாது. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹி ஸலாத்துக்கு 1000 ஆயுளை கொடுத்தார். 1000 வருஷம் வாழும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதில் 40 வருஷத்தை தாவூத் அலைஹி ஸலாத்துக்கு ஹதியாவாக கொடுத்தார்கள் ஆதம் அலைஹி ஸலாம். 960 வருடத்தில் மௌத்து வந்த நேரத்தில் ஆதம் அலைஹி ஸலாம் ஹதியாவாக கொடுத்ததை மறந்து விட்டார். சொன்னார், மலக்குல் மௌத்திடம், இன்னும் என்னுடைய ஆயுள் மீதமாக இருக்கிறது. இல்லை, 40 வருடங்களை நீங்கள் உங்களுடைய மகன் தாவூதுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டீர்கள். உலகத்தின் முதல் மனிதர் கூட 1000 வருடம் இந்த உலகத்தில் வாழவில்லை. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 950 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். ஆனால் அவரும் இன்று கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, உலகம் என்பது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. அதான் அல்லாஹ் கேட்கிறான், மக்கள் உலகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம், துனியாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், ஆனால் ஆஹிரத்துடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை. யாருக்கு சிறந்த வாழ்க்கை? நல்லவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை. யாருக்கு சிறந்த வாழ்க்கை? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை. யாருக்கு சிறந்த வாழ்க்கை? நபியுடைய வழிமுறையை பின்பற்றியவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை. யாருக்கு சிறந்த வாழ்க்கை? அல்லாஹ்வுக்காக உலகத்தில் யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை. கண்ணியமான சகோதரர்களே, எனவே உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூடம். இதில் நானும் நீங்களும் பல வருடங்களாக சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் 26 வருடங்களுக்கு மேலாக சோதிக்கப்படுகிறேன். ஒரு சிலர் 30 வருடம், இன்னும் சிலர் 50 வருடம், இன்னும் சிலர் 80 வருடம் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. பாஸா ஃபெயிலா எப்பொழுது விளங்கும்? சக்கராத்தில் விளங்கும். தொண்டை குழிக்குள் ரூஹ் வந்ததுக்கு பின்னால் விளங்கும் பாஸா ஃபெயிலா என்பதாக. எனவே கண்ணியமானவர்களே, யார் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வாழ்வார்களோ அவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டார். யார் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழ்வார்களோ, அல்லாஹ்வுக்கு தியாகம் செய்வார்களோ, அல்லாஹ் அவர் வாழக்கூடிய இடம் உலகத்தில் மோசமான இடமாக இருந்தாலும் சரி, அவர்கள் குடிபெயர்ந்திருக்கக்கூடிய உலகம் உலகத்திலேயே தரம் குறைந்த இடமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த மோசமான இடத்தை சிறந்த இடமாக மாற்றுவார். நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். 4 மாதங்களில் யுத்தம் செய்வதை கூட அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அதில் ஒரு மாதம் தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த மாதத்தில் 2 புனிதஸ்தலங்களில் லட்சோப லட்சம் மக்கள் அணை கடந்த வெள்ளம் போல் அணி திரண்டு கொண்டிருப்பார்கள். உலகத்துக்கே தெரியும் அது. முதலாவது மக்கா அல் முகர்ரமா, பைத்துல்லாஹில் ஹராம். இரண்டாவது மதீனா முனவ்வரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பட்டினம். கண்ணியமான சகோதரர்களே, மக்கா இருக்கிறது, அது உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து பரக்கத்துக்குரிய இடமாக ஆக்கப்பட்ட இடம். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், இன்ன அவ்வல பைதி வுதியா லின்நாஸி லல்லதி பிபக்கத முபாரக வஹுதல் லில் ஆலமீன். இந்த உலகத்தில் முதலாவதாக பரக்கத்து நிறைந்ததாக அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைக்கப்பட்ட இடம் அந்த மக்கா. நேர்வழிக்காக இடப்பட்ட இடம் அந்த மக்கா அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் மதீனா அப்படியான இடம் கிடையாது. மதீனா இருக்கிறது, மதீனா அப்படியான ஒரு இடம் கிடையாது. முதலாவது மதீனாவுடைய பெயர் மதீனாவே கிடையாது. மதீனாவுடைய பெயர் மதீனாவே கிடையாது. மதீனாவுடைய பெயர் வேற, யஸ்ரிப். இதுதான் மதீனாவுடைய பழைய பெயர். யஸ்ரிபின்டா என்னன்னு பின்னால சொல்றேன். அன்னியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மக்காவில் இதுக்கு பின்னால் வாழ்வதற்கு முடியாது அப்படியான ஒரு கட்டம் வருது. சஹாபாக்களும் நபியும் அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கிடைக்கும் என்பதாக. சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, அல்லாஹ் மக்காவில இருந்து வேற ஊருக்கு போக சொல்லுவான், பலஸ்தீன் பறக்க செய்யப்பட்ட இடம், ஷாம் வியாபாரத்துக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் சிரியால ஷாம்ல இருக்குது, யமாமா அங்க சாப்பாடு வகைகள் கோதுமைகள் நிறைந்திருக்குது. இப்படியான ஒரு இடத்துக்கு தான் அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ய சொல்லுவான் என்று சஹாபாக்கள் எதிர்பார்க்கும். ஆனா நினைத்ததுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய ஓர்டர் வருது, எல்லாரும் மதீனா யஸ்ரிபுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்க. சஹாபாக்களுக்கு தலையில இடி விழுந்தத போல ஒரு உணர்வு. ஏ, மதீனாங்கிறது இப்ப உள்ள மதீனா இல்ல, அப்ப மதீனாவுல யஸ்ரிபுல நாலு விதமான பிரச்சனைகள். முதலாவது யுத்தம். மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான கோத்திரங்கள் வசித்தார்கள். அவர்களுக்கு இடையில தொடரான யுத்தம், அதுவும் ஒன்று இரண்டு வருடங்களாக நடந்த யுத்தம் கிடையாது, 140 வருஷமான யுத்தம் அது. யுத்தபூமி மதீனா. பாருங்க, யமன் வாசிகள் இருக்கிறாங்க, யமன் நபியுடைய துவாவை பெற்ற இடம். யமன் வாசிகளுக்கு சவுதி அரேபியாவுக்கு தாராளமாக வரலாம், ஆனால் யமன் வாசிகளுக்கு கத்தாருக்கு போகலாது, துபாய்க்கு போகலாது, அங்க வேலை செய்யலாம். ஏன்? அவர்களுக்கு பேன், யுத்தம் நடப்பதால தடை. அதே நிலைமை மதீனாவுல. சஹாபாக்களுக்கு கவலை. இரண்டாவது மதீனாவுல உள்ள பிரச்சனை, மதீனாவில் தொற்று நோய் பரவக்கூடிய ஒரு இடம் மதீனா. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்த இடம் சகோதரர், தொற்று நோய் பரவக்கூடிய இடம். நான் சொன்னே மதீனாவுடைய பெயர் மதீனா கிடையாது, மதீனாட பெயர் என்ன, யஸ்ரிப். யஸ்ரிப் என்றாலே அர்த்தம் நோய், பிணி, பீடை என்பதாக. இது இரண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. மக்காவாசிகள் சஹாபாக்கள் பெரிய பிசினஸ்மேன், வியாபாரிகள். ஆனா மதீனா வியாபார ஸ்தலம் அல்ல, அது விவசாய ஸ்தலம். மதீனாவாசிகள் எல்லாம் சாதாரண விவசாயிகள், வயல் அல்ல, ஈச்சம்பல தோட்டங்கள் துறவுகள், இதுதான் அவங்களோட பிசினஸ். வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் ஒத்து போக. இது மூணாவது பிரச்சனை. ஏன் மக்காவாசிகளுக்கு விவசாயம் தெரியாது, தொழில் செய்ய தெரியாது மதீனாவுல? நாலாவது பிரச்சனை, மதீனாவுல குடிப்பதற்கு ஒழுங்கான தண்ணீர் கிடையாது. இப்படி நாலு பெரும் பிரச்சனை சஹாபாக்கள் பார்த்தார்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் ஆர்டர் போடுகிறான், அல்லாவுக்காக நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டான், கண்ணை மூடுவோம், புத்தியை தூக்கி பின்னுக்கு போடுவோம், அல்லாவுக்காக நாம் மதீனாவுக்கு போவோம், யத்ரிபுக்கு போவோம், நடப்பதை பார்ப்போம். சஹாபாக்கள் போனார்கள். போவதற்கு முன்னாலே நன்மாராயம் வருகிறது. புகாரியுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உமிர்து பிகரியத்தின் தக்குலுல் குரா, என்னை ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ் எந்த ஊரின் பக்கம் கட்டளையிட்டானோ அது சாதாரண ஒரு ஊர் கிடையாது, அது அனைத்து ஊர்களையும் விழுங்கக்கூடிய ஒரு ஊர் என்று சொன்னார்கள். அப்படின்ற முழு உலகமும் மதீனாவில் இருந்துதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றப்படும். மிஸ்ர் வெற்றி கொள்ளப்பட்டது மதீனாவில், இஜிப்து வெற்றி கொள்ளப்பட்டது மதீனாவில், ஈரான் வெற்றி கொள்ளப்பட்டது மதீனாவில், இத்தாலி வெற்றி கொள்ளப்பட்டது மதீனாவில், சிரியா வெற்றி கொள்ளப்பட்டது மதீனாவில், இந்துஸ்தான் வரைக்கும் 44 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக ஆக்கப்பட்டது மதீனாவில். போறதுக்கு முன்னாலே நன்மாராய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூலூன யத்ரிப், அந்த மதீனாவுக்கு அந்த ஊருக்கு யத்ரிப் என்பதாக மக்கள் சொல்கிறார்கள், அது யத்ரிப் கிடையாது. இதற்கு பின்னால் அதனுடைய பெயர் யத்ரிப் கிடையாது, அதனுடைய பெயர் மதீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், மதீனா என்பதாக பெயரை மாற்றினார்கள். மதீனத்துல் முனவ்வரா என்றால் அர்த்தம் என்ன? ஒளி புலம்பை தன்னகத்தே கொண்ட ஒரு பட்டணம் அது. நபிக்கு இடம் கொடுத்த ஒரு காரணத்தால் நோய் என்று பெயர் பெற்ற அந்த மதீனாவுக்கு 29 சிறப்பு பெயர்கள் வைக்கப்பட்டது. சகோதரர்கள் எத்தனை பேர்? 1-2 அல்ல, 29 சிறப்பு பெயர். முதலாவது மதீனத்துர் ரசூல், நபியுடைய சிட்டி. இரண்டாவது பைபா, மனமான சிட்டி. அடுத்தது பாபா, சிறந்த சிட்டி. தாருல் ஈமான், ஈமானுடைய சிட்டி. தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்துடைய சிட்டி. முபாரக்கா, பரக்கத் செய்யப்பட்ட சிட்டி. முசல்லமா, பாதுகாப்பு வழங்கப்பட்ட சிட்டி. இப்படி 29 பெயர்களை, சிறப்பு பெயர்களை அல்லாமா ஹமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஜமுல் புல்தானில் பதிவு செய்திருக்கிறார். மதீனாவுக்கு போய் சேர்கிறார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் போகல்ல 140 வருஷமாக நடந்த யுத்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். கோத்திரமும் அல்ல, குலமும் அல்ல, 2-2 கூட்டம் தான் மதீனாவில். முதலாவது அன்சாரிகள், இரண்டாவது முஹாஜிரீன்கள். யுத்தம் முடிஞ்சு இரண்டாவது பிரச்சனை என்ன? நோய். கொஞ்ச நாள் போகல்ல பயந்த மாதிரியே சஹாபாக்களுக்கு மதீனாவுடைய காய்ச்சல் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா போய் பார்க்கறாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயங்கரமான காய்ச்சல், ஹஜ்ரத் பிலாலுக்கு பயங்கரமான காய்ச்சல். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு காய்ச்சலின் அகோரத்தால் கவிதைகள் படிக்க ஆரம்பிக்கிறார்கள். குல்லு ம்ரீன் முஸ்பிஹுன் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கி நஅலிஹி. எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறீங்களா? காலையில் குடும்பத்தோடு இருக்கிறீர்களா? மௌத்து உங்களுடைய செருப்பு வார்களை விட நெருக்கமாக இருக்கிறது. அங்க போய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் கவிதை படிக்கிறார், மக்காவுல மலை அடிவாரத்துக்கு பக்கத்திலேயாவது உட்கார்ந்திருந்திருக்கலாமே, இங்க வந்து இந்த காய்ச்சல்ல நாங்கள் மாட்டிக்கொண்டோமே, காய்ச்சல் வேதனையால கவிதைகள் படிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், காய்ச்சல் ஒவ்வொரு சஹாபியை தாக்கி கொண்டு வருகிறது, இதோ அகோரத்தில் கவிதைகள் படிக்கிறார்கள், நாயகமே என்ன முடிவு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக கையை ஏந்தினார்கள், உடனடியாக கையை ஏந்தி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ் கஹுப்பினா மக்கா அவ் அஷத், யா அல்லாஹ் மக்காவை நாங்கள் எவ்வாறு நேசித்தோமோ, இல்லை இல்லை மக்காவை நேசித்ததை விடவும் மதீனாவை நேசிக்க கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த மதீனாவுடைய காலநிலையை நோயை நீ சீராக்குவாயாக, இந்த மதீனாவுடைய காய்ச்சலை ஜுஹ்ஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ இடம் மாற்றுவாயாக. இரவில் நபிகள் நாயகத்தின் கனவில் ஒரு பெண்மணி வருகிறாள், கருப்பு நிற பெண்மணி, தலைவிரி கோலமான பெண்மணி. அந்த பெண்மணி மதீனாவில் இருந்து ஜுஹ்ஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறாள். காலையில் கண்விழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுக்கு பின்னால் மதீனாவினுடைய நோய் வராது. அல்லாஹ் எப்படி மாத்தினான், மதீனாவுடைய மண்ணையும் புழுதியையும் உடம்பின் நோய்க்கு ஷிஃபாவாக அல்லாஹ் மாத்தினான். மதீனாவுடைய மண்ணை அல்லாஹ் நோய் நிவாரணியாக மாத்தினான், மதீனாவுடைய புழுதியை அல்லாஹ் நோய்க்கு மருந்தாக மாத்தினான். யார் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்வார்களோ அல்லாஹ் அவர்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டார். மூணாவது பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. அல்லாஹ் எந்த அளவுக்கு பின்னால பொருளாதாரத்தை அள்ளி கொட்டினான் என்று சொன்னா, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு செய்த துஆ, நான் ஒரு கல்லை தூக்கினாலும் அதற்கு கீழ் தங்கத்தையோ வெள்ளியையோ பெற்றுக்கொள்ளாமல் இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கு பெரிய பணக்காரன் மதீனாவிற்கு வரும்போது, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது ஒரு நயா பைசா என்னிடத்தில் இருக்கவில்லை. ஆனால் நபியுடைய மௌத்துக்கு பின்னால் ஒரு முறை மதீனா அலறக்கூடிய சத்தம் கேட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன இது சத்தம்? சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரயாண கோஷ்டி வந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய பிரயாண கோஷ்டி? 700 ஒட்டகங்கள். அந்த 700 ஒட்டகங்கள் நிறைய பெருமதியான பொருட்கள், வாசனை திரவியங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், மறுமையின் தேவை அதிகமாக இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் தவண்டு தவண்டு சுவர்க்கத்துக்கு சொல்வதை நான் பார்த்தேன் என நபிகள் நாயகம் சொன்னார்கள். இதை காதில் கேட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து சொன்னார்கள், நான் தவண்டு தவண்டு சுவர்க்கம் போக கூடாது, நடந்து நடந்து சுவர்க்கம் போக வேண்டும். உஷ்ஹிதுக்கியா உம்மா, என்னுடைய அருமை தாயே ஆயிஷா நாயகியே, உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன். இந்த 700 ஒட்டகங்கள், அது நிறைந்த கோடிக்கணக்கான பெருமதியான சாமான்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக சதக்கா கொடுத்து விட்டேன். ஒன்றுமில்லாமல் வந்த மக்களை 700 ஒட்டகங்களை சதக்கா கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் மாற்றினார். ஏன்? அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார்கள், அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இஜ்அல் பில் மதீனத்தி திஃபை திஃபை மா பி மக்கத மினல் பரக்கா. யா அல்லாஹ், மக்காவில் இருக்கக்கூடிய பரக்கத்தில் இரண்டு மடங்கு பரக்கத்தை நீ மதீனாவில் ஏற்படுத்துவாயாக. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், முழு உலகத்துடைய பரக்கத்தையும் அல்லாஹ் அந்த துவாவுக்கு பின்னால் மதீனாவுக்கு கொண்டு வந்தார். நாலாவது பிரச்சனை என்ன, குடிப்பதற்கு ஒழுங்கான தண்ணீர் கிடையாது. மதீனாவில சிறந்த தண்ணீர் கிடையாது. இப்ப ஜம்ஜம மக்காவில இருந்து லைன் எடுத்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு ஜம்ஜம் தண்ணிய மக்காவில் இருந்து மதீனாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அந்த காலத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி எங்க போற? முழு மதீனாவுடையும் ஒரே ஒரு மனிதன் தான். அந்த மனிதனுடைய பெயர் ரூமத்துல் கிஃபாரி. அந்த ரூமா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனிடம் மாத்திரம் ஒரு கிணறு இருந்தது. கிணறு, அந்த கிணத்தில் மாத்திரம்தான் நல்ல தண்ணீர், குடிப்பதற்கு உகர்ந்த தண்ணீர் இருந்தது. அதையும் மக்கள் பணம் கொடுத்துத்தான் அவனிடத்தில் வாங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரூமாவை கூப்பிட்டு கேட்டார்கள், ரூமா அஸ்தபீஉஹா பிஐனின் ஃபில் ஜன்னா, இந்த கிணத்தை நீ முஸ்லிம்களுக்கு தந்து விட்டாய் என்று சொன்னால் உனக்கு நான் அதற்கு பகரமாக சுவர்க்கத்தில் ஒரு உயர்ந்த நீரூற்றை வாங்கி தருகிறேன். அவன் சொன்னான், தர முடியாது, எனக்கு இருக்கிறது இந்த ஒன்றுதான், நான் தரமாட்டேன், விற்க மாட்டேன், எனக்கு சுவர்க்கத்து நீரூற்று தேவையில்லை, இந்த கிணறு தான் தேவைன்றார். இந்த செய்தி நபியுடைய மருமகன் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுக்கு எட்டுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார்? சாதாரண சஹாபி கிடையாது. அவர்களுடைய பட்டமே உஸ்மானுல் கனி, செல்வச்சீமான் உஸ்மான், கோடீஸ்வரன் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. தபூக்குடைய யுத்தம், ஜெய்ஷுல் உஸ்ரா, வறுமை படை, அந்த யுத்தத்துடைய பெயரே வறுமை படை. அவ்வளவு கஷ்டமான நிலைமை, சஹாபாக்களிடம் எதுவுமே கிடையாது. நபி அலைஹிஸ்ஸலாம் மிம்பர் நின்று தஸ்கீல் பண்ணுகிறார்கள். 300 ஒட்டகம் நிறைய சாமானும் 1000 தங்க கட்டிகளையும் கொண்டு வந்து நபியுடைய மடியில் கொட்டினார் உஸ்மான் ரலியல்லாஹு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அந்த கிணத்தை நான் உங்களுக்கு வாங்கி தந்தால் எனக்கு அந்த சுவர்க்கத்து நீரூற்று கிடைக்குமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக. உடனே போனார்கள் ரூமாவிடத்தில், அந்த கிணத்தை நான் வாங்க போகிறேன், விலையை சொல். அவன் சொன்னான், விற்க இயலாது. சும்மாதானே விற்க இயலாது, 35,000 வெள்ளி காசுகளை அவன் மடியில தூக்கி போட்டான். 6 மாசத்துக்கு முன்னால 5,000 ரூபா பணத்துக்கு வாங்கிய சாமான்கள் 1 வருடத்துக்கு முன்னால் இப்ப வாங்கிடுமா? 1400 வருடங்களுக்கு முன்னால் 35,000 வெள்ளி காசிகள் தான் எவ்வளவு பெருமதியா இருக்கு. உலகத்திலே எவனாவது அவ்வளோ செலவழித்து தண்ணீர் வாங்கி குடித்திருப்பானா சகோதரர்கள்? 35,000 வெள்ளி காசிய கொடுத்து அந்த கிணத்தை வாங்கி நபிகள் நாயகத்திடம் வந்து சொன்னார் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், ஜஅல்துஹா லில் முஸ்லிமீன், இதோ முஸ்லிம்களுக்கு நான் இதை வக்ஃபு செய்து விட்டேன், வேண்டிய மாதிரி குடிக்கட்டும் தண்ணி. அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் இருந்த எல்லா பிரச்சனையும் நீக்கினான். நாளுக்கு நாள் பரக்கத்தை மதீனாவுடைய அந்தஸ்தை கூட்டிக் கொண்டே போனான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் புகாரியுடைய ஹதீஸ், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்ன இப்ராஹீம ஹர்ரம மக்கத்த வ இன்னி ஹர்ரம்துல் மதீனா, யா அல்லாஹ், உன்னுடைய நண்பன் இப்ராஹிம் மக்காவை ஹரமாக மாற்றினார், இதோ உன்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் இந்த மதீனாவை ஹரமாக மாற்ற போகிறேன். மா பைன லாபதைஹா லா யுஹ்ராகு தமுன், இந்த மதீனா நகரில் இரத்தம் ஓட்டுவது ஹராம், சண்டை பிடிப்பது ஹராம், யுத்தம் செய்வது ஹராம், தேவையில்லாமல் ஒரு புள்ளை புடுங்குவதும் ஹராம். அதான் ஹரம்ங்கிறது. ஹரம்ன்ற ஹரத்துடைய எல்லைக்குள்ள அநியாயமாக தேவையில்லாமல் ஒரு இலை குலையை கூட பிப்பது ஹராம், அதான் ஹரம். ஹரத்துடைய எல்லை என்பது நோயாக இருந்த இடம் ஹரமாக மாறுகிறது. நோயாக இருந்த இடம் ஹரமாக மாறுகிறது. அடுத்த சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன் ஃபின்னாஸ். இரண்டாவது மதீனா இருக்கிறது, மதீனாவுல பாவிகளுக்கு வாழ்றதுக்கு முடியாது. நல்லவர்களால் மாத்திரம்தான் மதீனாவில் நிரந்தரமாக வசிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரும்பு கொள்ளனின் பட்டறை எப்படி இரும்பின் துருவை கிளியர் பண்ணுமோ அதே போல மதீனா நல்லவர்களை மாத்திரம்தான் தனக்குள் வைத்துக் கொள்ளும், பாவிகளை காபிர்களை விரட்டிவிடும். இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமாக நடந்த ஒருவர் அப்துல் அசீஸ் இப்னு சாலிஹ் என்ற மனிதர் மதீனாவின் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டார். மதீனா அவருடைய ஜனாசாவை தூக்கி வெளியில் வீசிவிட்டது. நல்லவர்களால் மாத்திரம்தான் அந்த மதீனாவில் வாழ முடியும். மூணாவது சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவும் புகாரியுடைய ஹதீஸ், மதீனாவினுடைய எல்லா எல்லை புறங்களிலும் எல்லா வழிகளிலும் எல்லா பாதைகளிலும் அல்லாஹ் மலக்குமார்களை அணி அணியாக இறக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். தஜ்ஜாலுக்கு கூட முழு உலகத்தில் எங்கும் செல்லலாம், ஆனால் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அவனால் செல்ல முடியாது. உலகம் அழியறதுக்கு முன்னால, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் மதீனாவில் ஒரு பூகம்பத்தை உண்டாக்குவார். அந்த பூகம்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் மதீனாவில் இருக்கும் நல்லவர்களை தவிர மற்ற அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள். அதற்கு பின்னால் முழு மதீனாவும் காவல் பண்ணப்படும். எந்த பாவிகளாலும் எந்த காஃபிராலும் எந்த தஜ்ஜாலாலும் அந்த மதீனாவுக்குள் நுழைய முடியாது. அல்லாஹ் இன்னும் சிறப்பாக்கினான். நாலாவது சிறப்பு, மதீனாவில் ஒரு ஈச்சம்பளம் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும், அஜ்வா என்று சொல்லக்கூடிய ஈச்சம்பளம். அந்த அஜ்வா ஈச்சம்பளம் உலகத்தினுடைய பழம் கிடையாது. புகாரியுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அஜ்வது மினல் ஜன்னா, மதீனாவுடைய அஜ்வா ஈச்சம்பளம் இருக்கிறதே அது சுவர்க்கத்தின் கனி. அதை சாப்பிட்டால் எந்த விஷமும் உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. மதீனாவில் வசிப்பவர்களுக்கும் சிறப்பு. நாலாவது ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது மதீனா வாசிகளுக்கு ஏதாவது தீங்கிழைக்க நாடினால் உப்பை தண்ணீரில் கரைப்பது போல அல்லாஹ் அவர்களை கரைத்து விடுவான், அழித்து விடுவான். யார் மதீனா வாசிகளை நேசிப்பாரோ அவர் முஃமின், யார் மதீனா வாசிகளை கோபிப்பாரோ அவர் முனாஃபிக் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐந்தாவது சிறப்பு, உலகம் துனியா என்பது நம் எல்லாருக்கும் தெரியும், அழியக்கூடிய இடம். சுவர்க்கம் என்பது அது நிரந்தரமான இடம். ஆனால் அல்லாஹ் உலகத்திலும் ஒரு சுவர்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உலகத்தில் ஒரு சுவர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நான் சொல்லல புதிய கதை, நபிகள் நாயகம் சொன்ன கதை. 1400 வருடத்துக்கு முன்னால் மதீனாவுடைய மிம்பரில் நின்று சொன்ன கதை, சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கதை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பைன மைதி வ மின்பரி ரௌலத்து மின் ரியாதில் ஜன்னா. மதீனா பள்ளி வாசலில் இருக்கக்கூடிய நபியுடைய மிம்பருக்கும் நபியுடைய வீடு ஒரு சிறிய பகுதி, ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி, பச்சை நிறத்தால் காபட் போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடம் இருக்கிறதே இது சுவர்க்கத்தின் பூஞ்சோலை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தின் சுவர்க்கத்தை யாராவது தரிசிக்க வேண்டும் என்றால் அவர் மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் காலடி எடுத்து வைக்க வேண்டும். சகோதரர்கள், அந்த ஹதீஸுக்கு உலமாக்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள் பல விளக்கங்கள் சொல்கிறார்கள். அதில் ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? உலகத்தை அல்லாஹ் அழிப்பான் மறுமை நாளில். அழிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மதீனாவில் நபி சொன்ன அந்த இடம் இருக்கிறதே, அந்த இடத்தை, அந்த ரௌதாவை அல்லாஹ் அழிக்க மாட்டான். அதை தூக்கி கொண்டு போய் சுவர்க்கத்தில் வைத்து விடுவான். இவ்வளவு சிறப்பான இடம் சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் சிறந்தவரை சந்திக்க வேண்டுமா? உலகத்தில் சிறந்தவரை சந்திக்க வேண்டுமா? மதீனாவுக்கு போகணும். இல்ல, மதீனாவுக்கு போய் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு முன்னால் நிற்கக்கூடிய நேரம் எந்த ஒரு முஃமினுடைய உள்ளமும் எந்த ஒரு முஃமினுடைய கண்களும் கண்ணீர் சிந்தாமல் ஏங்கி ஏங்கி அழாமல் வர முடியாது சகோதரர். ஏன்? உலகத்தில் எமக்காக தியாகம் செய்தவர், எமக்காக செருப்பாலை வாங்கியவர், எமக்காக காரி துப்பல்களை வாங்கியவர், கல்லால் அடி வாங்கியவர், சொல்லால் அடி வாங்கியவர், சொல்லடி கேட்கும் சோர்ந்திடாமல், கல்லடி கண்டும் கலங்காமல், அனைத்தையும் தியாகம் செய்து 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 அந்த மறுமை நாளிலும் கூட பெற்ற தாய் விரந்தோடக்கூடிய நேரம், பெற்ற தகப்பன் விரந்தோடக்கூடிய நேரம், யாருக்காக அலைந்து அலைந்து பாடுபட்டாயோ அந்த மனைவி அந்த குழந்தைகள் உன்னை கண்டு விரண்டோடக்கூடிய அந்த நேரம், நண்பர்கள் கண்ணிலே படாத நேரம், உனக்காக ஒரு ஜீவன் குரல் கொடுக்கும் என்று சொன்னார். அது அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய கபரை அல்லாஹ் அந்த மதீனாவில் தான் வைத்திருக்கிறார் சகோ. அதுக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ ஈமானிய நெஞ்சங்கள் மயங்கி அந்த இடத்தில் விழுகிறார்கள் சகோ. அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் அந்த பாக்கியத்தை, அருள் பாக்கியத்தை பெற வேண்டும் சகோதரர்களே. உலகத்தில் அந்த சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை மூணே மூணு பேருக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த சுவர்க்கத்தில் நிரந்தரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மூணே மூணு பேருக்கு தான் கொடுத்திருக்கிறார். முதலாவது முஹம்மது ரசூலுல்லாஹ், இரண்டாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன், மூணாவது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன். கடைசியாக இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மதீனா பள்ளி வாசலில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி மிஹ்ராபில் வந்து நிற்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன் அடிக்கடி ஒரு துஆ செய்வார்கள். என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம ரசூலி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலி. யா அல்லாஹ், உந்த பாதையில நான் ஷஹீதாக வேண்டும், மதீனாவுல மௌத்தாக வேண்டும். ரெண்டுமே முரண்பாடான துவா. ஏன்? மதீனாவுல யுத்தம் செய்வது ஹராம், அப்ப எப்படி மதீனாவுல ஷஹீதாகலாம்? சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த துவா. ஆனால் அல்லாஹ் கபூல் செய்தான் அந்த துவாவை. மிஹ்ராபில் நின்று சுபஹ் தொழிலிட்டு விட்டு இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்புகிறார்கள். முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை ஒரு நெருப்பு வணங்கி ஹஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு கத்தி, அந்த கத்தியினுடைய இரண்டு பக்கமும் கூரானது, நடுவில் பிடி போடப்பட்டது. அந்த கத்தியில் நஞ்சை பூசி வைத்திருந்தான். இப்போ இருக்கும் மஸ்ஜித் நபவியை போல ஒளியால், விளக்கால், லைட்டால் வெளிச்சம் கிடையாது. அந்த காலம் இருட்டு. இரண்டாவது ரகாத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இடுப்பில் குத்தினான். அது வயிறையும் கிழித்து கொண்டு வெளியில் வந்தது. குடல்கள் அறுபட்டது. ரத்தம் பள்ளிவாசலை தாண்டியது. மயங்கி கீழே விழுந்தார்கள். சஹாபாக்கள் அவனை பிடிக்க முயற்சி செய்தார்கள். உமருடன் சேர்த்து 6 சஹாபாக்களை குத்தி கொலை செய்தான். இறுதியாக ஒரு துணியை போட்டு பிடித்தார்கள். தன்னைத்தானே குத்தி கொண்டு செத்து மடிந்தான். அந்த நெருப்பு வணங்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார்கள். சக்கராத்தில் இருக்கிறார்கள். மதீனா வாசிகள் தன்னுடைய குழந்தையை இழந்ததை போல் அழுகிறார்கள். வைத்தியர்கள் கையை விரித்து விட்டார்கள். அமீருல் முஃமினீனை காப்பாற்ற முடியாது, அமீருல் முஃமினீனை காப்பாற்ற முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள், அழ வேண்டாம், உங்களை பத்தி நபிகள் நாயகம் அப்படி சொல்லவில்லையா, இப்படி சொல்லவில்லையா, எவ்வளவு சிறந்தவர் நீங்கள். உலகத்தில் நபிமார்களுக்கு பின்னால் 2வது சிறந்தவர் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நடைபோட வைத்தவர் அந்த உமர். உலகத்தில் நீதியை நிலைநாட்டியவர் உமர். நியாயத்தை உயிர்ப்பித்தவர் உமர். நீதத்தின் தலைவாசலாக சிறந்தவர் உமர். சக்கராத்தில் அழுகிறார்கள். சொன்னார்கள், யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாம், என்னை தூக்கி மணலில் வையுங்கள். இந்த நரைத்த தாடியுடன் இந்த உமர், இந்த உமர் இந்த மணலில் கிடந்து குரல்வதை பார்த்தாவது அல்லாஹ் என்னோடு இறக்கப்படணும், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும். சொல்கிறார்கள் சஹாபாக்கள், இல்லை இல்லை இல்லை, என்னை தூக்கி நீங்கள் மணலில் வையுங்கள். கடைசியாக மகனை பார்த்து சொன்னாங்க, அப்துல்லா அப்துல்லா, உங்க வாப்பாவுடைய கடைசி ஆசை நிறைவேற்றி தருவியா மகனே. என்ன வாப்பா செய்யணும்? இந்த மதீனாவுல மஸ்ஜிது நபவியில அந்த ரௌலா ஷரீஃபில என்னுடைய உயிருக்கு உயிரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பக்கத்தில் என்னுடைய அடுத்த உயிர் தோழர் அபூபக்கர் இருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது. போனவங்களுக்கு அது கற்பனையில வரும், நான் இப்ப சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் ஆயிஷா நாயகி தான் அடங்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை வைத்திருக்கிறார்கள். நீ போய் கேளு, எந்த வாப்பா உமர் தன்னுடைய நண்பர்களுக்கு பக்கத்தில் அடங்கப்படுவதற்கு அனுமதி கேட்கிறார். அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி கேட்கிறார், மன்னர் கேட்கிறார் என்று சொல்லாதே. என்ற பதவி எல்லாம் முடிஞ்சி நான் இப்பொழுது சாதாரண மனிதன், நீ ஆயிஷா நாயகியிடத்தில் அனுமதி கேள், அவர் அனுமதி தந்தால் அடக்கு, அப்படி இல்லை என்று சொன்னால் என்னை கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கையில் அடக்குங்க. ஓடி வருகிறார்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யா உம்மல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தாயே ஆயிஷா நாயகியே, உமருடைய மகன் அப்துல்லா மடிப்பிச்சை கேட்டு வருகிறேன் தாயே. என்னவாப்பா வேணும்? ஆயிஷா நாயகி திரைக்கு பின்னால் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். உங்களோட இடத்துல, உங்களோட இடத்துல இந்த வீட்டில அந்த ரவுதால ஒரு இடத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, அங்க அடங்கப்படுறதுக்கு எந்த வாப்பா ஆசைப்படுகிறார்? அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இந்த வானத்துக்கு கீழ் இந்த பூமிக்கு மேல் அதுக்கு நிகரான இடம் ஒன்று இருக்குமா? இருக்குமா சகோதரர்களே? இருக்க முடியாது. ஏன்? உலகத்தில் சிறந்த 2 பேரும் தூங்குகிறார்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் சாதாரண இடமா? முழு உலகத்தையும் வித்தாலும் அதை வாங்க முடியுமா? ஒரு பிலாமரத்துக்கு ஒரு இஞ்சி செவத்துக்கு ஒரு கொஞ்சம் வெளியில பூசுறதுக்கு சொந்த நானா தம்பி 7-8 வருஷமா வழக்கு பேசுறான். கோர்ட்டு வெக்க கேடுத்த போல கட்டிக்கிட்டா போறோம். அந்த இடம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எப்படிப்பட்ட பெண்மணி சகோதரி சொல்றாங்க, வாப்பா எனக்கு இந்த இடத்தை போல விருப்பமான இடம் இல்லை, ஆனால் என்னை விடவும் உமர் அந்த இடத்துக்கு தகுதிதான், நான் தந்துவிட்டேன் என்று சொல்றேன். வீட்டை விட்டு உடனே வெளியே போனார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மண்ணிலே வயிலுள்ளக்கையா உமர், உமரே அல்லாஹ் உன்னை மன்னிக்காவிட்டால் உனக்கு நாசம்தான் நாசம்தான் என்று சொல்லி சொல்லி அந்த இடத்தில் ஷஹீதானார்கள். குளிப்பாட்டும் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? இல்ல ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். புகாரியுடைய ஹதீஸ். எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். ஒரு நாள் மதீனா முனவ்வராவில் அந்த மஸ்ஜிதில் நாங்க எல்லாரும் உட்கார்ந்திருந்தோம். மூணு நண்பர்களும் ஒன்றா வந்தாங்க. நாங்க எல்லாரும் திரும்பி பார்த்தோம். ஆச்சரியமாக கேட்டாங்க, என்ன பார்க்கறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் மாத்திரமல்ல கபர்ல இருந்து மறுமைக்கும் நாங்கள் மூன்று பேரும் இப்படி உண்டா தான் எழும்புவோம் சொன்னாங்க. அதே மாதிரி உண்டாவே அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மிம்பர் அல்ல, நூறு மிம்பர் போதாது அந்த மதீனாவுடைய வரலாறை பேசுவதற்கு. எனவே நியத்து வையுங்கள், அல்லாஹ் நோய் பிடித்த அந்த இடத்தை நபியுடைய வரக்கத்தால், சஹாபாக்களுடைய தியாகத்தால் உலகத்திலேயே சிறந்த இடமாக மாற்றிவிட்டான். நாமளும் அதை போல தனிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடம். எங்களால் ஏன் சகோதரர்களை சாதிக்க இயலாது? எங்களால் ஏன் சகோதரர்களை முன்னேற இயலாது? ஏன் எங்கட ஊருக்குள்ள போதையும், ஏன் எங்கட ஊருக்குள்ள பிரச்சனையும், ஓட்டமும் ஆட்டமும் பாய்தலும்? என்ன சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்படுவோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவோம். அல்லாஹ் இந்த முஸ்லிம் ஊரை அல்லாஹ் சிறப்பான ஊராக மாற்றுவான். எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் எங்களை பெருநாள் வந்தடைய இருக்கிறது. பெருநாள் தினத்தில் மிக முக்கியமான ஒரு அமல் உபுஹியாவுடைய அமல். யாரும் அல்லாஹ்வுக்காக கஞ்சப்படாதீர்கள். யாரும் அல்லாஹ்வுக்காக குடும்பத்தை கொண்டு போய் ஒரு கடையில விட்டா எத்தனை ஆயிரம் கலருது பெருநாளை குடுப்படுகிறது. படைத்த நாயன், சொத்துக்களை தந்த நாயன், செல்வத்தை தந்தவன், உடம்பில் ஆரோக்கியத்தை தந்தவன், அவனுக்காக ஒரு மாட்டில ஒரு பங்காவது நாங்கள் சேர்வது கிடையாது. அப்போது அல்லாஹ்வுக்காக எங்கட பலாய் முசீபத்தில் அல்லாஹ் இல்லாமலாக்குவான். மாட்டுக்கு நோயின் ஒரு பிரச்சனை, அது சிலருக்கு சாட்டாக போகும். இல்ல சகோதரர்களே, எம்மோ எச்சால் அறிவித்தல் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அறுக்கக்கூடிய மாட்டை தாராளமாக பரிசோதனை செய்துவிட்டு அறுக்கலாம். அதுக்கு பின்னால் தாராளமாக பங்கு வைக்கலாம். யாரும் சாட்டு போக்கு செல்ல தேவையில்லை, சாட்டு சொல்ல தேவையில்லை. தாராளமாக எம்மோ எச்சால் உங்களுக்கு பரிசோதித்து இது நோயுள்ள மாடா நோயில்லாத மாடா என்பதாக தருவார்கள். ஆனால் ஏழு பேர் ஒரு மாட்டை கொடுப்பதை விட ஒருவர் ஒரு ஆட்டை கொடுப்பதுதான் சிறந்தது. என்ன குறைய போது? அல்லாஹ் அள்ளி தருவான் சகோதரர்களே. அந்த மண்ணில ஏன் மூலம் பரக்கத் கொட்டி கிடக்குது? அந்த மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். போய் பாருங்க, அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். ஹஜ்ஜாஜிகளை கண்டா கொடுக்கிறாங்க, உம்மார்களை கண்டால் கொடுக்கிறார்கள். ஹரத்தில் 24 மணி தியாலமும் சாப்பாடும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹோட பரக்கத் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் அந்த மண்ணுக்கு பரக்கத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். எனவே குறுகிய கால வாழ்க்கை, துனியாவுக்காக இன்னொருத்தர் அனுபவிக்கிறதுக்காக மட்டும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சேர்த்து கபர்ல போய் நாங்கள் இருக்க எவனோ அதை அனுபவிச்சு கொண்டிருப்பான். அப்படி வாழ்ந்துட்டு பேசலாமே. அல்லாஹ் தந்ததை அல்லாஹ்வுக்காக கொடுப்போம், அல்லாஹ்வுக்காக நாம் மாறுவோம், அல்லாஹ்வுக்காக வாழ்வோம். அல்லாஹ்வுக்கு வழிபட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை பாவிகளால் எங்களை கேவலப்படுத்திராதே அல்லாஹ், எங்களை பாவத்தால் எங்களை கேவலப்படுத்திராத ரப்பே அல்லாஹ், மானே எங்களை முடிவுகள் நல்ல முடிவுகளாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ், அந்த மதீனா முனவ்வராவில் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், அந்த நபியுடைய கபரையா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக மௌத்தாக கூடிய பாக்கியத்தை ரப்பே நம் அனைவருக்கும் தருவாயாக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். வா தஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.